அன்பிற்கினிய நெஞ்சங்களே, www.manavai.com வழங்கும் ஞாயிறு சிறப்பு வழிபாடு. இன்று பாஸ்கா காலம் ஐந்தாம் ஞாயிறு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், அசையவரே நாக்குமாவிட்டேன். ஆனந்தமான ஆசிகள் அருளும் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் இகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா தள்ளிடியும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேனின் நீதியின் கரத்தால் தவறமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. தாழ்வில் நடப்பவரே அழி போல்வான் மழை நீரைக்குமே. சேர்த்திட சியோனில் தேவனின் சந்நிதி, பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. சன்னமாகவே கிருபையும் வெளியாகினதே. நீக்கிய சாவினை நச்சு விசேஷத்தால் ஜீவன் அழியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே.
2000 வருடங்களுக்கு முன்னதாக அன்றைய சீடர்கள் இயேசுவின் வழியை புரிந்து கொள்ளவில்லை. அன்றைய சீடரைப் போல் தம் தேவைகள் நிறைவேற வேண்டும், தம் வேண்டல்கள் கேட்கப்பட வேண்டும், தாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும், தாம் விண்ணகம் சென்று சேர வேண்டும் என்பதில்தான் இன்றைய சீடர்களும் முனைந்து நிற்கிறார்கள். பிறரின் துயர்களை சோகங்களை சுமைகளை ஏற்க தயக்கம் காட்டப்படுகிறது. தம் சொந்த துன்பங்களால் துவண்டு போகும் நிலையும் கண்கூடு. சிலுவை பாதை வாழ்வதற்கு இல்லை, ஜெபிப்பதற்கே. சிலுவை சின்னம் ஒடுக்கப்பட்டோரின் ஒற்றுமையை காட்டுவதற்கு அல்ல. நாம் கிறிஸ்தவர் என்று காட்டுமாறு அணிந்து கொள்வதற்கும் கட்டடங்களின் மேல் நட்டு வைப்பதற்குமே. கொடுமையாக துன்புற்று துவண்டு போகும் மக்களின் அனுபவம் அநீதிக்கு எதிராக இணைந்து போராடுவதற்கு அல்ல. அவர்கள் மீது இறங்கி சிறு உதவிகள் செய்து அவர்கள் போராட்ட உணர்வை மழுங்கடிப்பதே என்னும் பார்வைகள் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படும். இக்காலத்தில் இயேசுவின் இன்றைய சீடர்களும் அன்றைய சீடர்களைப் போலவே இருக்கிறார்கள். இயேசுவின் வழி சிலுவை வழி. இயேசுவின் சீடர்களும் இவ்வழியில்தான் சென்றாக வேண்டும். நீதிக்காக, உண்மைக்காக, உரிமைக்காக வாழ்வுக்காக குரல் கொடுக்கும் போதும் போராடும் போதும் துன்பங்கள் தவிர்க்க முடியாதவை. இவ்வாறு குரல் கொடுப்போரையும் போராடுபவரையும் இயேசுவின் உண்மையான சீடராக பார்ப்போம். அவர்களை ஊக்குவிப்போம். அவர்கள் பணியில் தொய்வுகள் தோல்விகள் ஏற்படும்போது அத்தகைய இரையாட்சி பணியிலிருந்து பின்வாங்குவதற்கு பதிலாக குறைகளை சரி செய்வோம். இயேசுவின் வழியை பிறருக்கு காட்டுவதற்கு பதிலாக இயேசுவை போன்று நாமே வழியாவோம்.
திருப்பாடல் 33.
தூய யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 14, வசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையினுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
என் இதயத்திற்கு இதமான இனி இதயங்களே, வணக்கம். இன்று வழி, உண்மை, வாழ்வு என்கிறத பற்றி சிந்திக்கலாம் நினைக்கிறேன். நாம் வாழ்கின்ற இந்த உலகில் உண்மை பேசுவது, நல்ல வழியில் நடப்பது, நேர்மையாக இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகவும் சிரமமான ஒன்றாக ஆகிவிட்டது. ஏன்னா இந்த உலகம் மிகவும் வியாபார நோக்குடைய உலகமாயிடுச்சு. மனிதர்களுக்கு நேரம் மிக முக்கியம். எதற்காக என்றால், எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளவு சேர்க்கணும் என்பதற்காக. தேவை இருக்கிறதோ இல்லையோ வாங்க வேண்டும் என்பதற்கான ஒரு நுகர்வு வெறியில வாழ்றப்போ இந்த மாதிரி மானுட மதிப்பீடுகளுக்கு வந்து உயிர் இல்லை. ஆனாலும் உலகம் இந்த மானுட மதிப்பீடுகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எனது தந்தையோடு பணியாற்றிய அவரது நண்பர், அவரை பற்றி அடிக்கடி வீட்டில் பேசுவார்கள். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை வீட்டுக்கு சென்றிருந்தேன். அப்போ அவரை பற்றி பேச்சு. என்ன பேச்சுனா, அவரை அடிக்கடி பணிமாற்றம் செய்கிறார்கள், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை, அதனால அது குடும்பத்தை பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்னா, இவர் ஏதாவது சொல்லிவிடுவார், ஏதாவது செய்து விடுவார், அவளுடனே மாற்றி விடுவார்கள். அப்போ பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளை அழைத்து கொண்டு இடம் பெயர்வதுனா எவ்வளோ சிரமம். அதனால அவங்க மனைவி சொல்லுவாங்களாம், ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களால் எவ்வளோ பிரச்சனை குடும்பத்துக்குன்னு. அப்போ ஒரு முறை நான் அவரோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவரை அங்கிள் என்று அழைப்பது, என்ன அங்கிள் உங்களை பற்றி எப்பவுமே குறையா சொல்கிறாங்களே, உண்மையிலே பிரச்சனை என்ன என்று நான் அவரை கேட்டேன். அவர் சொன்னார், பிரச்சனை என்பது வேறு ஒன்றும் இல்லை, நான் உண்மைதான் பேசுவேன், நீதியாகத்தான் இருப்பேன், நேர்மையாகத்தான் இருப்பேன், அதுதான் பிரச்சனை. இப்போ நான் கேட்டேன், புரியல அங்கிள், கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அவர் சொன்னார், நான் வகிக்கின்ற பணி ஒரு மிக பெரிய பொறுப்புள்ள ஒரு பணி. நான் ஒரு கையெழுத்திட்டால் பல லட்சங்களுக்கு பொருட்கள் போகும் வரும். அதனால் இந்த பதவியை துஷ்பிரயோகம் செய்து காசு சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம். எனக்கு மட்டுமல்ல, எனக்கு மேலே வேலை செய்கிறவர்கள், எனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கும் இதே பொருந்தும். வருமானம் சேர்க்கின்ற வாய்ப்புகள் அதிகம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். சரி என்றால் கையெழுத்து, தப்பு என்றால் கையெழுத்து இல்லை. நீ யார்கிட்டையும் போய் சொல்லு, எவர்கிட்டையும் சொல்லு, கதை நடக்காது என்று நான் மிகவும் துணிந்து சொல்லக்கூடிய ஒருவன். அதனால என்ன ஆகும், நான் எந்த அலுவலகத்துக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டாலும் அங்கே யாருக்கும் சம்பளம் தான் கிடைக்கும், கிம்பளம் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் வாங்காத பொழுது எனக்கு கீழே பணி செய்கிறவர்களோ மேலே பணி செய்கிறவர்களோ கையூட்டு வாங்க முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது. அப்போ என்ன ஆகும், இவர்களெல்லாம் கரம் கோர்த்து கொள்வார்கள். ஏயா, இந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நமக்கு வருமானமே கிடைக்காது, அதனால இந்த ஆளை தூக்கிட வேண்டிதான் என்று இவர்கள் சேர்ந்து கொண்டு என் மேல் இல்லாத பொல்லாத புகார்கள் எல்லாம் கொடுப்பார்கள். இந்த புகார்கள் உண்மையா இல்லையா என்று கண்டுபிடித்து நிர்ணயம் செய்கிறவர்களுக்கும் இது சிக்கல். என்ன, அவர்களும் கையூட்டு வாங்குறவர்கள். உடனே அவர்களுக்கும் புரியும், அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த ஆள் இருந்தால் ஒன்றுமே கதை நடக்காது சார், நீங்கள் வேணா ஏதாவது கேளுங்க சார், கொடுத்துட்றேன் சார், இவரை தூக்கிடுங்க சார் என்று சொல்லுவார்கள். அப்போது எங்கு சுற்றினாலும் எனக்கு பிரச்சனை தானே இருக்கும் என்று சொன்னார். இப்போ நான் கேட்டேன், நீங்களும் மற்றவர்கள் மாதிரி இருந்துவிட வேண்டியதானே, என்ன பெரிய ப்ராப்ளமா, நீங்களும் அவர்களை மாதிரி காசு சம்பாரிச்சிடலாம், பணம் சம்பாரிச்சிடலாம். அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க, பாருங்கள் இவர் கூட வேலை செய்கிறவங்களாம் பெரிய வீடு கட்டிட்டாங்க, பல வீடு வாடகை கூட்டுட்டாங்க, நிறைய காசு பணம் வச்சுருக்காங்க. அவர்கள் மனைவிமார்கள் கழுத்துக்களையும் கைகளையும் காதுகளையும் தங்க ஆபரணங்கள் அலங்காரம் செய்து பிள்ளைங்களெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சுட்டாங்க. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, நாங்கள் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம், இதை பாருங்கள் என் கழுத்து எங்கள் கையையும் பாருங்கள், எங்கள் பிள்ளைகள்லாம் எங்கே படிக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போ தான் கேட்டேன், நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ நல்லவராக இருந்து இவ்வளோ தூரத்திற்கு துன்புறணும், நீங்களும் மற்றவர்கள் மாதிரி இருந்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அது முடியாதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டேன். நான் கடவுளை நம்புகிறவன், நான் கடவுளை பார்த்து ஆண்டவனே, அம்மையப்பனே, இறைவா, தெய்வமே, அந்த பக்கம் அப்படிலாம் சொல்லிட்டு மறுபக்கம் திரும்பி கடவுள் எதை விரும்பவில்லையோ அதை செய்வதற்கு எனக்கு மனசு வரல. அப்போ கடவுள் விரும்பாத இதை செய்து விட்டு கடவுளே ஆண்டவனே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு என் நாள் எழவில்லை என்று அவர் சொன்னார். சொல்லிவிட்டு அவர் சொன்னார், உண்மை வெல்லும் என்றால், வாய்மை வெல்லும் என்றால், நீதியின் பாதைகள் என்றும் விடுதலை தரும் என்றால், நல்லது நிற்கும் அப்படின்னா நான் நிற்பேன், என் மனைவியும் பிள்ளைகளையும் கடவுள் காப்பார். தீமை வெல்லும் என்றால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒன்றே செய்வேன், அது நன்றே செய்வேன், அதை இன்றே செய்வேன் என்றவர் சொன்னார். என்னால் வாழ்வில் மறக்க முடியாத நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. இதுதானே கடவுள் விரும்புவார். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அந்த கடவுள் இதைத்தானே விரும்ப வேண்டும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா, வாயில வந்ததெல்லாம் பேசுறோம், மனதில் நினைப்பதெல்லாம் செய்கிறோம், ஊரோடு ஒத்து வாழ் என்று சொல்லிக் கொண்டு அதை தவறாக புரிந்து கொண்டு அக்கிரமம் செய்கிறோம், அநியாயம் செய்கிறோம், லஞ்சம் வாங்குகிறோம், ஊழல் செய்கிறோம், ஏய்க்கிறோம், ஏமாற்றுகிறோம், களவாடுகிறோம், எல்லாம் செய்துவிட்டு நம்ம என்ன செய்யறோம், எந்த சாமியை கும்பிடுறோமோ அந்த சாமிகிட்ட போய் கடவுளே தெய்வமேனு கும்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மனிதர் மிகவும் முதிர்ச்சியடைந்த ஆன்மீகவாதி. அவர் எப்படி யோசிக்கிறார்னா, இதோ நான் கடவுளை நம்புவது உண்மை என்றால், அந்த கடவுள் என்னை காக்க வேண்டும் என்றால், கடவுள் என்ன விரும்புவாரோ அதை நான் செய்வேன், மற்றதை பற்றி கவலையே இல்லை. இந்த உலகம் சொல்கின்ற இழப்புகளை பற்றியோ ஆதாயங்களை பற்றியோ நான் அச்சப்படுவதில்லை என்று சொன்னார். நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது, நாம் கடவுளை நம்புவது உண்மை என்றால் இதோ இந்த மனிதனைப் போல வாழ வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் பயன் தருவதுதான் இந்த மானுட மதிப்பீடுகள். இதற்கு மாறாக நாம் செயல்படுகிற பொழுதெல்லாம் எங்கோ ஒரு மனிதனை நாம் பாதித்து கொண்டிருக்கிறோம், அவனுக்கு எதிராக இருக்கிறோம். உனக்கு தேவைக்கு அதிகமாக இருப்பதெல்லாம் மற்றவர்களுக்கு சொந்தமானது, தேவைக்கு அதிகமாக வைத்திருக்கிறவன் திருட்டு சொத்தை வைத்திருக்கிறான் என்பது போல, கடவுள் விருப்பத்திற்கு எதிர்மாறாக நாம் நடந்து கொண்டே இருக்கின்றோம் என்றால் நாம் பிறருக்குரியதை கவர்ந்து கொண்டு வாழ்கிறோம் என்பது பொருள். கடவுள் விரும்புகிறபடி வாழ்கிறோம் என்றால் நமக்குரியதை மட்டும் நாம் வைத்திருக்கிறோம் என்பது பொருள். இதுதான் உண்மை, இதுதான் நல்ல வழி, இதுதான் வாழ்வு. அத்தகைய ஒரு வாழ்வு வாழ்கிற பொழுதுதான் நாம் சரியானவர்களாக, முறையானவர்களாக, கடவுள் விரும்புகிறவர்களாக வாழ்வோம். அத்தகைய ஒரு வாழ்க்கை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று வேண்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து வருகின்ற அம்மையப்பனே இறைவா, இதோ நீர் படைத்த படைப்புகளுக்காக வேண்டுகிறோம். இந்த அண்ட சராசரங்களும், இதோ எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கையும் சீராக அமைய வேண்டுகிறோம். இதோ மனிதர்களாகிய நாங்கள், இதோ நீர் படைத்த இந்த இயற்கையை ஒரு காலம் சீரழிக்காமல் எங்கள் சுயநல போக்குகளுக்கு அப்பாற்பட்டு இந்த இயற்கை என்பது உமது வெளிப்பாடு என்பதை உணர்ந்தவர்களாக இந்த இயற்கையோடு இணைந்து வாழுகின்ற சக்தியை எல்லா மனிதர்களுக்கும் தந்தருள்வீராக. இதோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காக வேண்டுகிறோம். இதோ நாங்கள் பல நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ நாங்கள் வாழ்கின்ற நாடு நிம்மதியாக இருந்தால்தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இதோ நாங்கள் வாழ்கின்ற எங்கள் நாடுகளிலே அமைதி தழைத்தோங்கவும், சமத்துவமும் சகோதரத்துவமும் வளரவும், அதனால் ஏற்றத்தாழ்வுகள் மறையவும், எங்கும் அமைதி பூங்காவாக நாங்கள் வாழ்கின்ற நாடுகள் மாறவும், அதனால் எங்கள் நெஞ்சங்கள் நிம்மதி பெறவும் நீரே அருள வேண்டுகிறோம். இதோ எங்கள் நாடுகளை ஆளும் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். இதோ நான் எனது என்கிற வட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாங்கள் மக்களுக்கு நலம் செய்கின்றவர்களை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு எங்கள் நாட்டுத் தலைவர்கள் உழைக்க நீரே அருள வேண்டுகிறோம். இதோ எங்கள் சமய தலைவர்களுக்காகவும் சமூக தலைவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். மக்களை இறைவன் பால் ஒன்று சேர்க்கவும், மக்களை எல்லா வழிகளிலும் எல்லா பரிமாணங்களிலும் வாழ வைக்கவும், இவர்கள் முனைப்போடு இயங்க இவர்களுக்கு தேவையான அனைத்து வல்லமைகளும் தர இறைவா உம்மை வேண்டுகிறோம். இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்கள் இனிய இதயங்கள் அத்தனை பேருக்காகவும் வேண்டுகிறோம். மனிதர்கள் வெளிப்புறங்களை மட்டும் பார்க்கிறார்கள். எங்களை படைத்தவரே, நீர் மட்டுமே எங்கள் உள்ளங்களை ஊடுருவி பார்க்கிறீர். இந்த இனிய இதயங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் என்னென்ன இருக்கிறது என்பதை கூர்ந்து பார்க்கிற கடவுளே, எங்கள் இனிய இதயங்களது இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நீர் அறிந்து காலம் கணிகிற பொழுது அவைகளை நிவர்த்தி செய்வீராக. இதோ அவர்களது உழைப்பை இறைவா நீர் ஆசீர்வதித்தலும், அவர்களது துன்பங்கள் துயரங்களை போக்கிறளும், அவர்களது உடல் நோய்களை குணப்படுத்தியிறளும். இந்த குடும்பங்களில் இருக்கின்ற இளைஞர்களுக்காக, இளம் பெண்களுக்காகவும் இதோ வேண்டுகிறோம். இளைஞர்களும் இளம் பெண்களும் மாறி வருகின்ற இந்த காலச்சூழலிலே மாய கவர்ச்சிகளுக்குள்ளே விழுந்து விடாமல் இலக்குகளை நிர்ணயித்து இலக்கு நோக்கி பயணத்தில் தடைகளை எல்லாம் தகர்த்து சாதனை படைக்க, சரித்திரம் சமைக்க இவர்களுக்கு சக்தியை தந்தருள வேண்டுகிறோம். எங்கள் நாடுகளில் கொலை, கொள்ளை, கலவரங்கள், வன்முறைகள், பயங்கரவாதங்கள் எல்லாம் அழிய, மனிதர்கள் மனிதநேயத்தை தழுவி வாழ இறைவா அமை வேண்டுகிறோம்.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டென்னிஸ் வாய்ஸ்.